Alleluia, 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 Alleluia. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 7-15 முடியும். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருமையான பிரசன்னத்திலே நாம் கூடி நின்று ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் நாம் அலசி பார்ப்பதோடு நில்லாமல் அது நம்முடைய இருதயத்தை மாற்றம் செய்கிற ஒரு வல்லமையின் வார்த்தையாக நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அதை பெற விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, நம்ம வீடு தேடி வருகிற விடியல் நம்மை தேடி வந்தது. அப்போ நிறைய பேர் அந்த விடியலை காண முடியாமல் போயிட்டாங்க. இயேசுவை சொல்கிறேன், இப்போ வார்த்தையான தேவன் இந்த வாய்ப்பின் வழியாக எதை அவர் கொணர விரும்புகிறாருன்னா, இன்றைக்கி உங்கள் வீடுகளுக்குள்ளே இந்த இறை செய்தி வந்து விழுது. ஆண்டவர் ஏதோ ஒரு செய்தியை இன்றைக்கு உலகளாவிய அளவில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். பார்க்கிற விஷயம் வேறொன்றாக இருக்கிறது, ஆனால் நடக்கிற அபிஷேகமான விஷயங்கள் வேறொன்றாக இருக்கிறது. ஆகவே வீடுகளுக்குள்ளே வரக்கூடிய இந்த வார்த்தையை அறிய முடியாதபடி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய இரக்கத்தை காண்பது கடினமாகி போகப் போகிற காலங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் இப்போ நிறைய நாடுகளில் ஒரு பெரிய தீமை சுற்றி வர்றதை நம்ம பார்க்குறோம். கொள்ளை நோய் ஒரு புறம், இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் இப்போ படையெடுத்து கொண்டிருக்கிறது நாடுகளில். இவங்கெல்லாம் எங்கேருந்து கிளம்பி வராங்க தெரியல. பைபிளில் யோவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சிறிய செய்தியை நம்ம அறிந்து கொள்ளணும். வெட்டுக்கிளிகள் ஆண்டவரின் நாளுக்கு முன்னறிவிப்பு என்று ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. பைபிளில் இருக்கக்கூடிய இந்த உண்மையை பார்க்கணும். யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் ஆரம்பம் இப்படி தான் போட்டிருக்கு, வெட்டுக்கிளிகள் ஆண்டவரின் நாளுக்கு முன்னறிவிப்பு. பாருங்கள், வெட்டுக்கிளி ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு உயிரினம், அது படையாக வருகிற போது எப்படி வருகிறதுன்னு சொல்லி அது தேர்ப்படைக்கு ஒப்பானதாக இருக்கிறது. கடவுள் அனுப்புகிற தேர்ப்படைக்கு ஒப்பானதாக இருக்கிறது. அது அழிவை எப்படி ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றுக்கு முன்பாக நிலம் நடுங்குகின்றது, வானம் அசைகின்றது, கதிரவன் நிலாவும் இருண்டு போகிறது. பாருங்கள், இதெல்லாம் சொல்லப்பட்டு ஆண்டவர் தம் படைகள் முன் முழக்கம் செய்கின்றார். இந்த எளிய ஒரு வெட்டுக்கிளிகளுக்கு முன்பாக அதுகளுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பவர் கிடையாது. ஆனால் அவைகள் ஒன்று சேர்ந்து வருகிற போது எல்லாமே ஸ்தம்பித்து போகிற ஒரு நிலை. மனிதன் எவ்வளவுதான் அறிவில் உயர்ந்திருந்தாலும் இந்த காரியங்களை பார்த்த உடனே பயந்து நடுங்க வேண்டிய ஒரு சூழல். அப்படியாக கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இறைவசனம் பாருங்கள், அவரது பாளையம் மிக மிக பெரிது, அவரது வாக்கை நிறைவேற்ற ஆற்றல் உடையவர், ஏனெனில் ஆண்டவர் இந்நாள் மிக கொடியது, அச்சம் தர வல்லது, அதை தாங்கி கொள்ளக்கூடியவர் எவர். ஆகவே தான் இந்த இறை செய்திகளை எல்லாம் நம்ம உள்வாங்கணும்னு நம்ம சொல்கிறோம். இந்த இறை செய்தியை உள்வாங்கி நாம் என்ன செய்யணும், மாற்றத்திற்கு நம்மை கையளிக்கணும், மாற்றத்திற்கு கொடுக்கணும். நம்ம ஏதாவது ஒரு தீமைகளை நம்மிடமிருந்து மாற்றிக்கொள்ள முற்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. எதுக்கு பேசுகிறார், எதுக்கு சாமியார் மணிக்கணக்காக பேசணும்? ஒரு சகோதரி கூட இன்றைக்கி மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஆமாம் நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு. ஆமாம், ரொம்ப நேரம் தான் பேசுகிறோம். 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம், 20 நிமிஷத்துலேயே பூசையை முடிச்சிடலாம். திருப்பலியை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம போகிறது வந்து ஒரு வழிபாடு, அவ்வளோதான். மாற்றத்திற்கான ஒரு தளமாக அமைய முடியாது. எதற்காக இவ்வளோ நேரம் பேசுகிறோம், இது எங்களை மகிழ்ச்சியா? சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் பூசையை முடிச்சுட்டு, அதான் சொல்லுவாங்களா, பூசை முடித்தா கடுத்த உடனே மேசை சாப்பாடு. அப்போது வாழ்க்கையை நம்ம அப்படி கொண்டுட்டு போகலாம். அப்போ வழிபாடை ஒரு வழிபாடாக வச்சுட்டு வாழ்க்கையை வேறையாக வச்சிருக்கிற நேரத்தில் இந்த வழிபாடு ஒரு விதத்திலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. இந்த வழிபாடு நமக்கு வாழ்வாக மாறணும். அது மாறினா தான் இந்த வழிபாடே அர்த்தம் பெறுகிறது. அதனால தான் ஆண்டவர் வழிபாடுகளை வெறுக்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா உன் வழிபாடு வாழ்வோடு இணையலை, அதை நான் வெறுக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ள மாற்றம் வரணுங்கிறதுக்காக நாங்கள் இப்படி நிறைய காரியத்தை குறித்து பேசுகிறோம். நிறைய காரியத்தை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவரின் நாள் மிக கூடியது. நம்ம நினச்சிட்ருக்கிற மாதிரி கிறிஸ்மஸ் வருது, உடனே ஸ்டார் கட்டுறோம், கிரீப் கட்டுறோம், ஆண்டவர் வருவார், கேக்கு தயார் பண்ணுறோம், மகிழ்ச்சி. அதாவது கிறிஸ்மஸ் ஒரு நாள் தான், ஆண்டவர் பிறக்க போகிறார், அன்னைக்கு கூட மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற தயாரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சி. அன்றைக்கி ஒரு நாள் அதோடு போயிடுச்சுன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த தயாரிப்பு, அதுதான் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி. ஆனால் ஆண்டவரின் நாள் உண்மையாக எப்படி இருக்க போது, கொடியது. ஆகவே தான் தெய்வ பிள்ளைகளே, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே ஸ்மூத்தாக இருக்க போகிறது இல்லை. அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த கொள்ளை நோயினுடைய வேதனை. இதை பார்த்தும் நம்ம ஆண்டவருக்கு அளந்து போடுறது, ஆண்டு ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு பழமொழியை கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கிறது, ஆண்டவருக்கு போட்டாலும் அளந்து தான் போடணும். நான் ஒரு முறை ஒரு இடத்துக்கு பூசைக்கு போயிருந்தேன். அப்போது ஒருத்தர் ஓடி வந்து பூசைக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கினார். ஃபாதர் என்னை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நான் சரி, ரொம்ப நான் பக்திமான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி, காட் பிளஸ் யூ பிரதர் அப்படின்னு ப்ளஸ் பண்ணுறேன். அவர் பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டு தலையை தூக்குனவர் ரெக்வஸ்ட் ஃபாதர் அப்படின்னாரு. ஸ்மால் ரெக்வஸ்ட், என்ன பிரதர் அப்படின்னு, பூசையை ஷார்ட்டாக முடிச்சிடுறீங்களா அப்படின்னார். எனக்கு பூசை உடுப்பு போடுற நேரத்தில் இப்படி வந்து சொல்கிறாரேன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம். ஏன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை, வெளியிலேருந்து வர சாமியெல்லாம் ரொம்ப நேரம் பேசிடுறாங்க, பூசை முடித்து கறிகடிக்கு போனால் வெறும் வாழ் தான் தொங்குது அப்படிங்கிறேன். அவன் கோயிலுக்குள்ளே வரும்போது எந்த யோசனையோடு வரது, வீட்டுக்கு கறி வாங்கிட்டு போகலன்னா பொண்டாட்டி வெளுத்து கட்டிடுவா, ஒரு கறி வாங்க துப்பு இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. கோயிலுக்கு வரும்போது, கோயிலுக்கு வந்த வரக்கூடிய ஆலயத்திற்கு வர ஆண்டவரை பார்க்கணுங்கிற எண்ணத்தோடய வரணும். வரும்போதே மனசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கப்படா, போகும்போது கத்திரிக்காய் வாங்கிட்டு போகணும், பூண்டு வாங்கிட்டு போகணும், வெங்காயம் வாங்கிட்டு போகணும். தேவ பிள்ளைகளே, அதான் ஆண்டவருக்கு உகந்ததை நீ சரியாக கொடுக்கலன்னா எந்த வழிபாடு உனக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் திருப்பலி சரியில்லை, கத்தோலிக்க திருச்சபையில் இந்த பூசை என்ன பண்ணுது, போர் அடிக்குது. கண்டிப்பாக போர் அடிக்கும். எப்போ தெரியுமா, நீங்கள் பலவித எண்ணத்தில் உள்ளே வரும்போது கண்டிப்பாக இது போர் அடிக்கும், உனக்கு தூக்கம் தான் வரும். நீ உண்மையான ஆண்டவர் மீது இருக்கிற வாஞ்சையோடு வருகிற பிள்ளைகள், பற்றி எரியக்கூடிய ஆசீர்வாதத்தோடு வருகிற பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு நாளும் இது போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆவியானவரோட தொடர்பில் இருப்பாங்க. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைய நாளில் எலிசா எலியா இந்த இறைவாக்கினரை மீண்டுமாக நமக்கு உராய்ந்து பார்க்க, அலசி பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. ஏற்கனவே நம்ம இவர்களை பற்றி ரெண்டு நாளாக பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கும் போல் இப்போ சீராக்கின் ஞான நூலிலையும் இவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, அவர்கள் என்னென்ன செய்தாங்க, அப்போது அவருடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய அடித்தளமான விஷயம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க எலிசாவை பற்றி சொல்லும்போது சொல்லப்பட்டு இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது, பார்த்தீங்களா? இறந்த பிறகும் உடல் இறைவாக்கு உரைக்குது. அவர் தம் வாழ்நாளில் அரியணை செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியவனவாக இருந்தன. ஆண்டவரோடு வாழ்கிற பிள்ளைகள் இறந்தாலும் அவங்களுடைய வாழ்வில் அதிசயத்தை அவங்க காட்டிகிட்டே தான் போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் பாருங்கள், இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வந்தாங்க? கன்க்ளூஷன் இது தான், ரெண்டே ரெண்டு லைனில் இருக்குது. இதை எல்லாத்தையும் பார்த்தும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்டு பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. இதெல்லாம் பார்த்தும் அவங்க மனம் திரும்பலை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? மீண்டும் மீண்டுமாக அவங்க நாடு கடத்தப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய நிலைகள் கூட நொறுக்கப்படுற நிலைகள் இவ்வாறாக இருந்ததுன்னு சொன்னால், நோய், வேதனை, குடும்பத்தில் பிரச்சனை, கட்டுகள், பிசாசு, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் ஒரே அங்கிளில் நம்ம வச்சு பார்க்க முடியாதுங்க. அதாவது நோய் அப்படின்னா அது ஆசீர்வாதத்தினுடைய தளமாக கூட இருக்கிறது, அது சாபத்தின் தளமாகவும் இருக்க முடியும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மழை அது ஒருபுறம் ஆசீர்வாதம். எப்போது விதை போட்டோன்னே நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா விதை வளரும், ஆசீர்வாதம். அறுக்க போகிற நேரத்தில் மழை வந்துச்சுன்னா சாபம். அப்போ ஒரே விஷயந்தான். ஆனால் அது எப்போ நமக்கு நடக்குது, அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த சூழல்கள் எல்லாம், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் நம்முடைய அந்த இயல்பிலிருந்து வெளிப்பட்ட காரியங்கள். ஆகவே தான் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம கேட்குற போது நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே ஏன் இப்படி, அப்போ நான் என்னுடைய சிந்தனைகளை மாற்றுகிற போது எல்லாமே மாறும். எண்ணங்களை மாற்றுகிற போது, அப்போது இந்த அருமையான நாளில் நற்செய்தியில் ஆண்டவர் ஜெபிப்பதற்கான ஒரு தளத்தை நமக்கு காட்டி கொடுக்குறார். ஜெபம், ஜெபம். இயேசு சாமி ஜெபிச்சார், பல இடத்துல நம்ம பார்க்குறோம். தனிமையில் போய் ஜெபிச்சார், மலையில் போய் உட்காந்து ஜெபிச்சார், படகுல உட்காந்துக்கிட்டு ஜெபிச்சார். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அவர் ஜெபம் செய்தார். அதனால தான் நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், ஜெபிக்க எங்களுக்கு கட்டுத்தாரும் இயேசுவே அப்படிலாம் பாடுறோம். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்கிடாமல் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். இப்படி ஜெபத்தினுடைய ஆழத்தை அதிகமாக பேசுகிற ஒரு சபை உண்டுன்னா அது நம்மளுடைய கிறிஸ்தவ சபைகள் தான். மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் வேறு விதமான அடையாளங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஜெபம் ஜெபம் ஜெபம்னு அடிக்கடி உச்சரிக்கிற ஒரு வார்த்தையை அதிகமாக கேட்குற தலங்கள் எதுன்னா நம்மளுடைய சபைகளில் தான், கிறிஸ்தவ சபைகளில் இதை நம்ம கேட்குறோம். ஏன்னா இயேசு ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க அழைக்கிறார். அப்போ ஜெபம்னா என்ன, சீடர்களுக்கு புரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஜெபத்தினுடைய ஆழத்தை தான் ஆண்டவர் நமக்கு நற்செய்தியாக கொடுக்குறாரு. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். அங்கே போயிட்டு நீ கத்திக்கிட்டு மணிக்கணக்காக உட்காந்திக்கிட்டு கர்றா முறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்லை. எதை எதையோ எழுதினதெல்லாம் இன்றைக்கி புத்தகமாக வச்சுக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு உள்ளத்திலிருந்து வரணும் ஜெபம். ஆண்டவர்கிட்ட ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் நீங்கள் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்க முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொல்லி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இதுதான். உன் தேவையை நீ சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், உங்களுக்கு ஒரு பாபா வேணும், என்ன ஆண்டவருக்கு தெரியாதா இது ஒரு இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை வேணும்னு? உன் வீட்டுக்குள்ளே நோயாளி இருக்கிறாங்க, அந்த நோயாளிக்கு விடுதலை வேணும், ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் என்ன அவ்வளோ தூரம் அறிவில்லாதவரா? அவர் ஞானத்தின் அதிபதியாச்சே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இவ்வளோ நாள் என்ன செய்யலையோ அதை செய்யணும். பாத்திரம் ரொம்ப வலியுது. ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் நிறைய போட்டார், நம்ம அதை க்ளீன் பண்ணலை. அதை எப்படி அதை க்ளீன் பண்ணணும்? பாத்திரத்தை நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் போட்டுகிட்டே இருப்பார். மன்னா ஆசீர்வாதம், பசி பசின்னாங்க, மன்னா ஆசீர்வாதமாக விழுந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு வாயை முடிக்கிட்டு உட்காருன்னார், அள்ளி வைக்காதன்னார். அவன் சட்டியில் அள்ளி உள்ளே வச்சுட்டான், சட்டியில் இருந்ததெல்லாம் நாற்றம் எடுத்துச்சு. அதே போல் ஆசீர்வாதங்கள் கூட நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஆசீர்வாதம் எப்படி ஃபாதர் நாற்றம் எடுக்கும்? ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்கலன்னா. இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை போடுறாருங்க, எனக்கு ஒரு நன்மையை கொடுத்துட்டாரு, நான் உடனே என்ன சொல்லி அதை கிளியர் பண்ணணும்னா நன்றி சொல்லணும், அவ்வளோதான். ஆண்டவரே இதை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க, நன்றி. இப்போ நான் ஒரு மெசேஜ் நீங்கள் எனக்கு போடுறீங்க, சப்போஸ் நான் எனக்கு யாராவது பணம் அனுப்புகிறாங்க, உடனே நான் என்ன செய்கிறேன், அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்கிறேன். அப்போ அது கிளியர் ஆகிடுது, ஓகே நான் பணம் அனுப்பிச்சேன், ஃபாதர் தேங்க் பண்ணிட்டார். அதே தான் சிம்பிள் லாஜிக். தண்ணி ஆசீர்வாதம்,
ஓடும் நதி நீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் ஜனித்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே.
ஓடுகிற நீரல் போடுற இடத்துல எல்லாம் உயிர்கள் ஜனிக்கும், நல்லா வளரும் மரங்கள், மனுஷ மக்கள்லாம் வளருவாங்க. அந்த தண்ணி போகிற இடத்துல தான் கலாச்சாரங்கள் வளர்ந்தது. அதே தண்ணி ஒரு இடத்துல குட்டை மாதிரி தேங்கி கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரம் ஒரு மாதம் அது வியாதி, அதில் கொசு முட்டை, டெங்கு, கால்ரா எல்லாமே அங்கேருந்து தான் வரும். அதே தண்ணி, உயிரளிக்கிற தண்ணி, ஆனால் இங்கே சாபம். ஆசீர்வாதமானதை நம்ம ஆசீர்வாதமாக பயன்படுத்தணும் பிள்ளைகளே. அப்போது ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நம்ம தேங்கி கிடக்கிற குட்டைகளாய் மாறி போகணும்னு ஆண்டவர் விரும்பலை. நம்ம ஓடுகிற நீரோடைகளைப் போல மாறணும். ஆசீர்வாதங்களை நம்ம சில நேரத்தில் பயன்படுத்தாமல் நம்ம தேங்கி கிடக்கிற ஒரு காரியமாக வச்சிட்டோம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அப்போ நீ என்ன செய்யணும், உன்னுடைய சட்டியை நீ உடனே உடனே கிளியர் பண்ணணும். நீ வாங்கின ஒன்று ஒன்றுக்கும் நன்றி செலுத்திட்டே இருக்கணும். அப்போ நன்றி செலுத்த அடுத்த புதிய ஆசீர்வாதம் விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம சட்டி ரொம்பிருச்சுன்னா ஆண்டவர் போடுவார், அது சட்டியில் நிற்கிறதில்ல, பாத்திரத்தில் நிற்கிறதில்ல. அதனால தான் பாட்டு பாடுறோம், நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை ஆவியால் நிரப்புங்கப்பா. பாருங்கள், அப்போ பரிசுத்த ஆவியால் கிருபையால் ஆண்டவர் நிரப்பணும்னா இந்த பாத்திரம், நம்ம தான் பாத்திரம். நம்ம பாத்திரம்னு நீங்கள் வீட்டில் போய் ஒரு சட்டி எடுத்து கொண்டு நடுவில் வச்சுக்காதீங்க. ஃபாதர் ஏதோ சில்வர் பாத்திரத்தை சொல்கிறாரா இல்லை மர சட்டியை சொல்கிறாரா தெரியல. நான் சில்வர் பாத்திரத்தை சொல்லலை, நம்ம தான் பாத்திரம். இந்த பாத்திரம், இந்த உள்ளம், அதான் பாத்திரம். இந்த பாத்திரத்தை நம்ம என்ன செய்யணும்னா கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கிளியர் பண்ணலைன்னா அது என்ன செய்யும், டஞ்சன் ஆகி அது அப்படியே நின்றுடும். ஜபத்தில் தான் அதை நம்ம செய்கிறோம். அப்போ அந்த ஜபம் என்பது எப்படி இருக்கணும்னா துதி கன மகிமை, ஆண்டவரை துதிக்கணும். அதுதான் பாருங்கள் இன்றைக்கி ஆண்டவருடைய அந்த வார்த்தையினுடைய முதல் பகுதியை நம்ம பார்க்குறோம். சீடரை நோக்கி அவர் சொல்லி கொடுக்குறாரு, பாருங்கள் நீங்கள் எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி, நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. அட்ரஸ் பண்ணு ஃபஸ்ட்டு, யாருக்கு நீ நன்றி செலுத்த போகிற, யாரை துதிக்க போகிறேன்னு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அப்படின்னா இட் இஸ் அட்ரஸிங் த ஹெவன்லி ஃபாதர். அந்த தந்தை யார் உனக்கு தெரியுமா? நம்ம சொல்கிறோம், அவர் ஃபாதர் வாட் இன் ஹெவன் ஹோலி பியர் நேம், கடக்கடன்னு சொல்லிடுவோம். பட் யூ ஷுட் நோ ஹூம் யூ ஆர் அட்ரஸிங். அறிவால் நீ ஆண்டவரை அறிஞ்சு தான் ஜபத்தை சொல்லணும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம் செமினரியில் படிக்கும்போது நாங்கள் இப்படியே ஜெபமாலை சொல்லிட்டு வருவோம். அப்போது பக்கத்தில் ஒரு மகன், எல்லா அப்போ தான் புதுசாக சேர்ந்தது இல்லையா, அப்போ இங்கிலீஷில் ஜெபம் தெரியாது. அவர் நவடதகா ஆமேன்னு நானும் போகிற வாக்கில் அப்படி கேட்டுகிட்டே போகிறேன், என்ன தான் சொல்கிறான் இவன் அப்படின்னு. நவ் அண்ட் அட் தி அவர் ஆஃப் அவர் டெத் ஆமென், அதை தான் அவர் சொல்கிறார். அப்படி நவடதகா ஆமென் புரியலன்னா ஏதாவது சொல்லிக்க வேண்டியது தானே. தேவ பிள்ளைகளை நம்ம அப்படி தான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறோம், இல்லை ஆண்டவர் பாருங்கள் ஒன்று ஒன்றையும், யார் இந்த தந்தை, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படி சொல்கிறோன்னா ஹூ இஸ் தட் ஃபாதர், யார் அந்த தந்தை? பைபிள் சொல்லுது மத்தேயு 15:13, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். ப்ரைஸ் தி லார்ட். மத்தேயு 15:13, என் தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அப்போ நம்மளை கடவுள் இன்னும் வேரோடு பிடுங்காமல் வச்சுருக்காருன்னா அவர் நட்டு வச்சுருக்காரு. அப்போது உன்னைய நட்டு வச்சதே அவர் தான், ப்ரைஸ் தி லார்ட். உன்னை உருவாக்குனது அவர் தான். உன் தாய் உன்னை அறியலை, உன் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அம்மாவுக்கு தெரியாது, ஒரு குழந்தைக்குன்னு தான் தெரியும் அது யாருன்னு தெரியாது. கருப்பா சிவப்பா நீ தெரியாது, தந்தைக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நீ உருவான அந்த நேரமே அவர் அறிவார் உன்னை. யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. பார்த்தீங்களா, ஹீஸ் அன்மூவபிள் மூவர். He is not changer. அவர் சேஞ்ச் பண்ண மாட்டார். He is not a person who is changing always. No. அவர் மாறாதவர். அதான் பாட்டெல்லாம் பாடுறோம், மாறாதவர் மாறாதவர் அப்படின்னு நிறைய பாட்டு இருக்குது. ஐயோ, கடவுள் மாறாதவராக இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல கொடைகள் அனைத்தும், நல்ல கொடைகள் எது எதெல்லாம் பூமியில் இருக்கோ அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு நீ கேட்டீங்கன்னா இதுதான் ஆன்சர். அப்போ உனக்கு இது வேணும் அப்படின்னா நீ அதை அவரை பிடிச்சி ஆகணும். அவர்கிட்ட தான் இதெல்லாம் வாங்க முடியும். இதை போய் மளிகை கடையில் வாங்க முடியாது, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. மலாக்கி 3:6 சொல்லுது, யாக்கோபின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர். பார்த்தீங்களா, அதனால் தான் நீங்கள் இன்னும் அழியாதிருக்கிறீங்க. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ விண்ணக தந்தை அழிக்கிறவர் இல்லை, அருள் கொடைகளால் நம்மை நிரப்பி அழகு பார்க்குறவர். ஒரு பிள்ளைய எப்படி தாய் தந்தை நல்ல உடையால் உடுத்தி அழகு பார்ப்பாங்களோ, எப்படி நல்ல அணிகலன்களை கொடுத்து நல்ல நல்ல ஆற்றலை கொடுப்பாங்களோ, பிள்ளைகளுக்கு நல்ல என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்பா அம்மா, அந்த தேர்வு பரீட்சை எழுது நல்லா பாஸ் மார்க் வாங்க, பிள்ளைங்களை மேலே அனுப்புவாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு ஸ்பீச்செல்லாம் எழுதி எழுதி கொடுத்து என்னை மேடையில் ஏற்றி விடுவாங்க. நான் மனப்பாடம் பண்ணி அங்கே போய் ஒப்பிக்கிறது தான் என் வேலை. ஆக்ஷன்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாம் கை கால் ஆட்டி. நம்ம இப்போ பேசுகிறதுக்கு பிச்சை போட்டது அந்த அம்மா தான், எங்கள் அம்மா தான். அப்போ ஆரம்பத்தில் 3 பசங்க தான், யார் வரீங்களோ வாங்க, அவங்க எனக்கு ஒரு ஆர்வம், ஓ நான் வரேன், பரிசு வாங்கணுமே. இப்போ நிறைய சட்டி முட்டியெல்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்படி ஜெயிச்சு. அப்போ பாருங்கள், இது அப்படி அப்படி கடவுள் மனுஷங்க போடுறாங்க, அப்பா அம்மா கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி அப்பா கொடுக்குறாரு உனக்கு. அப்போ அந்த தந்தை நிறைவுள்ளவராக இருக்கிறார். எதுனால, அவர் வச்சுக்கிட்டு நான் என்கிட்ட இருக்கு பார், என்கிட்ட இருக்கு பார் அப்படி காட்டுறதில்ல. அவருக்கு ஓண்டை கொடுத்துட்டு என் பிள்ளை எப்படி கொடுத்த திறமையை பயன்படுத்துது பார், அதில் நிறைவு காண்றவர். அந்த தந்தையை தான் நம்ம கூப்பிட்றோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறக. லூக்கா 1:49 சொல்லுது, வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார், தூயவர் என்பதே அவரது பெயர். ப்ரைஸ் தி லார்ட். வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் காட்னு கேட்டால் நீ கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், ஹீஸ் ஹோலி ஆஃப் ஹோலிஸ், ஹோலி ஆஃப் ஹோலிஸ், பரிசுத்தரெல்லாம் பரிசுத்தராக இருக்கிறவர். அதனால தான் நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர முடியாத ஒளியில் அவர் இருக்கிற பரிசுத்தர். அப்போ நீ பரிசுத்தரை நோக்கி கூப்பிடுற. அப்போ அவரது பெயர் தூயது. இசையா 47:4 சொல்லுது, எங்கள் மீட்பரின் பெயர் படைகளின் ஆண்டவர், அவரே இஸ்ரேலின் தூயவர். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பெயர் ஒன்று இருக்குது, இல்லை பெயரே கிடையாது கடவுளுக்கு, அவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அவருக்கு ஒரு பெயர் வச்சோம்னா அது அடிப்படை பெயர் என்ன, வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி தூயவர் என்பது அவரது பெயர், பை ஹிஸ் குவாலிட்டி. அடுத்தது வருது பாருங்க, உமது ஆட்சி வருக. முதல்ல அவரை ப்ரைஸ் பண்ணிட்டீங்களா, இதை தான் நீங்கள் ஒரு இதுலேயும் செய்யணும். ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது கையை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணும், ஹாலலூயா ஹாலலூயா, நன்றி 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 ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறேன், மை ஸ்துதிக்கிறேன், மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை ஆராதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், இப்படியே துதிக்கணும். இதை துதிச்சிட்டு தான் நீ மெயின் கண்டென்ட்டுக்குள்ளேயே உள்ளே போகணும். எடுத்தோன்னே ஆண்டவரே என்ன கஷ்டத்தை பார்க்குறீங்களா ஆண்டவரே, எடுத்தோனையும் புலம்பில் வச்சுன்னா ஆண்டவர் தெரித்து காம்பவுண்டை தாண்டி குதிச்சு ஓடிடுவார், வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டார், உன் தெருவிலே இருக்க மாட்டார். கடவுளுக்கு அது வெறுப்பு. ஏன்னா எவ்வளவு நன்மைத்தனங்களால் ஆண்டவர் உன்னை நிரப்பினார். ஆண்டவர் சொல்கிறார், கடந்து வந்த பாதையை திரும்பி பாரு, நான் உனக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறேன். அதனால தான் பாடி ஜெபிக்கிறோம், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். இவ்வளவு நன்மை இருந்துச்சு, ஏதோ ஒன்று தப்பு நடந்து போச்சு, உடனே இதை மலையாக்கி ஆண்டவர் நன்மைகளை நினைச்சு பார்க்க சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அடுத்ததாக வருகிற வார்த்தை உமது ஆட்சி வருக. லூக்கா 1:33 சொல்லுது, அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இப்போ நீங்களும் நானும் இந்த ஆட்சிக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் ஜெபிக்கிறியா, இல்லை உலகத்தில் இருக்கிற ஆட்சிக்குள்ளே நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோமா? இதை நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். நம்ம மனசில் வந்து முத ஆட்சி வருகன்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம நினச்சிருக்கிறது பூரா நம்ம ஆட்சி இந்த வீட்டுக்குள்ளே எப்படி? மாமியார் ஜெபிக்கும் போது மருமக ஆட்சி செஞ்சிருவாளோ, ஆண்டவரே அவளை நிர்மூலமாக்கி என்னுடைய ஆட்சியை நிறுவும் ஆண்டவரே, இந்த எண்ணத்தில் நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பாரா? மருமக உள்ளே போகும்போதே மாமியார் வாயை உடச்சி கையை முறுக்கி அந்த கொத்து சாவியை வாங்கி ஆட்சியை வப்பேன். இன்னைக்கு தாய் தப்பேன் நல்லது சொல்லி கொடுத்து அனுப்புறதில்ல, போனோம் நீயும் புருஷனை வளைச்சி கையில் வச்சு கண்ட்ரோலில் உன் பக்கம் கொண்டு வந்துடும். கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல் எடுத்து எல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இப்போ போயிட்டுருக்குது. இல்லை தேவ பிள்ளைகளே, ஆட்சி கடவுளுடைய ஆட்சினா என்ன, அரசுனா என்ன அரசு? அது வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், இழந்து போகிற அரசு. மற்றவங்களுக்காக நீ இழக்கணும், அதுதான் ஆண்டவருடைய அரசினுடைய தன்மை. எல்லாரும் வாழணும் என்னை போல், எனக்கு வலிக்கிறது போல் அவனுக்கு வலிக்கும்னு நீ நினைக்கணும். இதுதான் அந்த அரசினுடைய மையம். அப்போ யோசிச்சு பாருங்கள், லூக்கா 12:31 நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள் நாடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பார்த்தீங்களா, சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு 13:41 சொல்கிறார், மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். ஒன்று சேர்த்தா என்ன செய்ய போகிறாங்க? தூக்கி நெருப்பில் போடுவாங்க, அவ்வளோதான். நெறிக்கெட்டோர் அந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க. அதனால் நான் கோயிலுக்கு போனேன், கோயிலில் போய் ஆண்டவருடைய ஆட்சியை விரும்பினியா? ஆண்டவருடைய ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்தியா? அந்த இடத்துல ஒவ்வொரு தருணத்துலேயும் ஆட்சி வரணுங்க. வீட்டுக்குள்ளே ஒரு கணவன் குடிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், கோச்சிக்கக்கூடாது, மது பிரியராக இருக்கிறார். எங்கள் ஊரில் இப்போ தான் அப்படி தான் சொல்ல சொல்கிறாங்க, குடிகாரன்னு சொல்லப்படாதா, மது பிரியரா? சரி சொல்லுவோம் அப்படியே, மது பிரியர் அல்லது மாது பிரியர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு மது பிரியராக இருக்கா, புள்ள குட்டிக்கு போடுறதுக்கு துணி இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, இவர் மது பிரியராக இருந்தாருன்னா அதில் ஏதாவது ஒரு நீதி இருக்க முடியுமா, ஒரு இரக்கம் இருக்க முடியுமா? அப்போது அந்த மனுஷன் கோயிலுக்கு போயிடுவாருங்க, நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்க. ஆனால் கோயிலுக்கு மட்டும் வரமாட்டார், மட்டும் நல்லா உதவி செய்வார். நீ ஆண்டவரை மதிக்கலையே, அப்போ நம்ம அங்கே செய்த நன்மைத்தனங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக நிற்குது. அதனால தான் சொல்லுகிறோம், பேலன்ஸ் யுவர் செல்ஃப். அப்போது பாருங்கள், அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும். சில பேர் வீட்டுக்கு பொண்டாட்டியே கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க, நோ, காலை வெளியில் கோயிலில் வச்ச உடச்சி விடுவேன். கோயிலுக்கு அனுப்புறதில்ல. ஒரு சில பேர் திருமணம் ஆகி தன் மனைவியை கணவனை வேலைக்காரங்களை மாறி வச்சுக்கிறது, சில பேர் கணவனை ஏமாற்றி காசு பறிக்கிறது, அந்த மனுஷன் வெளிநாட்டில் உட்காந்து காசு உழைச்சி உழைச்சி அவர் மிஷின் மாதிரி அனுப்பிக்கிட்டே இருப்பார். இங்கே இங்கெல்லாம் ஒரே ராஜபோக வாழ்க்கை, அப்படியே பெரும் தகையார் மாதிரி இழுத்து தூக்கி எல்லாம் போட்டு எல்லாம் நீ எடுத்துக்கோ நீ எடுத்து. அவர் வந்து எட்டி என்னம்மா சேர்த்து வச்சுருக்கிற, ஒன்றுமே இல்லைங்க. அவன் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். இப்படி இருக்கிற மனைவிமார்கள் இருக்கிறாங்க, கணவன்மார்கள் பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு போய் வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான். ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை நீ பார்த்துக்கணும், சோறாக்கணும், பேசாமல் இருக்கணும், இதுக்கா மனைவியா? இதுக்கு வேறு வேலைக்காரி வச்சுட்டு போயிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், இந்த ஆட்சிக்கு தடையாக இருப்பவங்க யாருன்னு யாருன்னு சொல்கிறேன், 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் வீடுகளுக்குள்ளே காட்டுறேன். அது அப்படியே பறந்துபட்ட நிலையில் போகுதுங்க, இதெல்லாம் பேசினா நேரம் ஆகிடும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. யோவான் 6:39 சொல்லுது பாருங்கள், அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும், இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். அப்பாவோட திருவிழா என்னன்னு மகன் வெளிப்படுத்துகிறார். எல்லா பயிலையும் கூட்டிகிட்டு வந்திருப்பா தயவுசெய்து போய் அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. ஆனால் எல்லா பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துடும், எல்லாம் என் பிள்ளை தான்ப்பா அப்படின்னு சொல்லி தந்தை எவ்வளோ பாசத்தோடு அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய திருவிழம் விண்ணுலகில் அது இருந்தது, அதை நிறைவேற்றுவதற்கு மண்ணுலகில் மகனை அனுப்பினார். அந்த மகன் மீது நம்பிக்கை வச்சு அந்த மகன் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள்னு மாதா சொன்னாங்க. காணா ஒரு திருமணத்தில் இன்றைக்கி அதை பிடிச்சிக்கணும் நம்ம. அப்போ மகன் என்ன சொல்கிறாரு? தேடணும். அப்போ எங்கே போய் தேடணும்? வார்த்தைக்குள்ளே தேடணும். ஆண்டவருடைய திருவிழம் என்ன? நம்ம திருவிழம் தேடுறோம். இந்த திருவிழம்லாம் எப்போ தேடுறோம்? நமக்கு திருமணம் ஆகும்போது தேடுறோம். ஆண்டவருடைய திருவிழம் என்னன்னு தெரியல சாமி. நமக்கு வரும்போது தான் திருவிழத்தை தேடுறோம். அடுத்தவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரோ பார்த்து செய்யுங்க. அப்போ பாருங்கள், திருவிழம் அப்படின்னா அது பொதுவான திருவிழம். ஆண்டவர் பூமிக்கு பொதுவான திருவிழத்தை வைக்கிறார். அப்போ நம்ம தனிப்பட்ட விதத்தை தேடுவோம், தவறு இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்தவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதான் திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகில் நிறைவேறுவதாக. அடுத்தது பாருங்க, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். இது மட்டும்தான் நிறைய பேர் உருக்கமாக ஜெபிக்கிறோம். ப்ரைஸ் சொல்லுவாங்க, சாப்பாடு கொடுத்துருங்க ஆண்டவரை, எதை நீ கொடுக்குறியோ இல்லையோ. திருப்பாடல் 145:15, எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையே நோக்குகின்றன. எல்லா உயிரினங்களின் கண்களும், ஒரு எறும்பு, அன்றைக்கி எறும்பை பற்றி சொன்னேன், அந்த எறும்பு கூட கடவுளுடைய திட்டத்தின்படி அது பாருங்கள் எங்கே நீங்கள் ஒழித்து வச்சாலும் ஓடி வந்து தேடி எடுத்துருதே, அதுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல். நம்மளுக்கு கூட தெரியாது அம்மா எங்கள் லட்டு ஒழிச்சிருக்கு வச்சுருக்கிறாங்கன்னு, ஆனால் எறும்பு கண்டுபிடிச்சிருது. ஆண்டவர் எவ்வளோ ஆற்றலை கொடுத்துருக்கார். தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கிறீர். யோவான் 6:51, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நான். இந்த உணவு வேற உணவு. உடல் உணவையும் ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆனால் ஆத்துமாவுக்கான ஒரு உணவு உண்டு, அதையும் கொடுக்க இறங்கி வந்துட்டாரு. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். வாழ்வு என்பது இந்த உடல் சார்ந்த வாழ்வு இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிற பைபிளில் சொல்கிற வாழ்க்கைங்கிறது வேறு. நீ செத்த பிற்பாடு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நீ செத்த பிற்பாடு, இறந்த பிற்பாடு உன் ஆத்மா வெளியில் போய் ஆண்டவர் தூக்கிக்கிட்டு போனார்னா, வானதூதர்கள் உன்னுடைய ஆத்மாவை தூக்கிட்டு போனால் அதுக்கு கிடைக்கிறது வாழ்வு. உன் ஆத்மாவை பிசாசு தூக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் சாவு. அதுதான் பவுலடியார் சொல்கிறார், பாவத்திற்கு கிடைக்கும் கூலி மரணம். இது நடக்குமான்னு தெரியுமா, தெரியணுமா? பாவத்தில் செத்து பாருங்கள், அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு விளங்கும். அதுக்கப்புறம் ஒன்று ரிட்டர்ன் வர முடியாதீங்க. அதனால தான் சொல்கிறோம், ஜாக்கிரதையாக இப்போவே சுதாரிச்சு கொள்ளுங்கள். எல்லாமே சொல்லியிருக்கு. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்து உள்ளது போல, ஆல்ரெடி நம்ம ஃபர்கி, நம்ம மன்னிச்சிட்டோன்ற நம்பிக்கையில் சொல்லியிருக்கிறார். நம்ம மன்னிச்சோமா இல்லையா நம்ம தான் முடிவு பண்ணணும். எபேசியர் 4:32 சொல்லுது, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ப்ரைஸ் அல்லார். பார்த்தீங்களா, இங்கே கடவுள் வந்து தந்தை வந்து யார் வழியாக நம்மளை மன்னித்தார்? இயேசு கிறிஸ்துங்கிற மகன் வழியாக மன்னித்தார். இப்போ ஒருத்தர் எனக்கு எதிராக தீங்கு செய்துட்டாரு, அவரை நான் மன்னிக்கணும், யாருக்காக நான் மன்னிக்கணும்? மனுஷன் நிலையில் என்னால் மன்னிக்கவே முடியாது அந்த மனுஷனை, ஆனால் நான் மன்னிக்கணும், கிறிஸ்து வழியாக மன்னிக்கணும், ஆண்டவருக்காக மன்னிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து என் பாவத்தை நீக்கிறதுக்கு ரத்தம் சிந்தினார், அவருக்காக நான் மன்னிக்கிறேன் அவனை, அவ்வளோதான். யூ ஆர் ஃபர்கிவிங் சம்படி நாட் பிகாஸ் தே ஆர் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர், இட் இஸ் பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் டிமாண்டிங் யூ. யூ ஆர் ஃபர்கிவிங் சம்படி பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் யுவர் விட்னஸ். யூ ஆர் விட்னஸிங் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்காக தான் நம்ம அவரை மன்னிக்கிறோம். ஒரு ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு தானமாக கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறோம்? எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, நான் சம்பாதிச்சது, எதுக்கு கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழன்னு. ஐ லவ் ஜீசஸ் ஸோ ஐ கிவ். இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எதுக்கு நான் இப்படி போராட்டம் பண்ண, இந்த போராட்டத்தில் நிற்கணும்? நானும் போய் ரெட்டன கால் போட்டுக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு நானும் நாகினி நந்தினி மோகினி பார்க்கலாமே? ஒய் ஷுட் ஐ சஃபர்? ஐ லவ் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன், அதனால் நான் உங்களை அன்பு செய்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, அடுத்து வருது பாருங்கள், லூக்கா 6:37 சொல்கிறாரு, பிறர் குற்றவாளிகள் என்ன தீர்ப்பளிக்காதீங்க, நீ உனக்கு அது என் வேலை கிடையாது, உன்னுடைய வேலை என்னுடைய வேலை அது கிடையாது. அப்போது தான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். தீர்ப்புக்கு உள்ளாகிறோம் அப்படின்னா அங்கே ஏதோ தண்டனை உழுவ போகுதுன்னு அர்த்தம். தீர்ப்பே இல்லாமல் ஆண்டவர் நம்மளை சைட் ட்ராக்ல கூட்டிகிட்டு போயிடுவார். எப்போ? ஆண்டவருக்காக ஓடு வாழ்கிற பிள்ளைகள் இங்கே உட்காந்துக்கிட்டு, அவன் சரியான லூசு பய, அவன் சரியான ஒழுச, அவன் இப்படி தான் இருப்பாள், தேவ பிள்ளைகளே இதுதான் தீர்ப்பிடுறது. அவன் லூசு, இவன் மண்டு, இவன் முட்டாள், இவன் அறிவிலி. தேவ பிள்ளைகளே இந்த தீர்ப்பிடுதல் வேண்டாம். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போது தான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். இதான், நீ மன்னிச்சுனா உனக்கு மன்னிப்பு கிடைக்கும், நீ மன்னிக்கலைன்னா உனக்கு மன்னிப்பு கிடையாது. அப்போ நீங்கள் மன்னிக்கவே முடியாது, மன்னிக்காமல் போ. ஹூ பாதர்ஸ்? சில பேர் சொல்லுவாங்க, அவன் செஞ்ச பாவத்தை நினச்சி எனக்கு செய்த துரோகத்துக்கு நான் அவனை மன்னிக்க முடியாது. சரி, மன்னிக்க வேண்டாம், பேசாமல் இரு, எதிர்த்து நில்லு, சண்டை போடு, நரகத்துக்கு போ. அதுதான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. ஏ பிள்ளைகளே அதுதான் போராட்டம் பாருங்களேன், இந்த மன்னிக்கிறது தான் போராட்டம். இது கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஒரு மன்னிப்பை பற்றி ஒரு பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு ஃபாதரு. நான் கூட பிரதரை நின்றுக்கிட்டு இருந்தேன். பூசை முடிச்சோன்னே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அவர் கேட்குறாரு, நீ மன்னிப்பு பற்றி பேர் என்னால் ஒத்துக்கவே முடியாதுன்னாரு. எனக்கே ஒரு ஆச்சரியம், என்ன சார் அப்படின்னு கேட்டோம். அப்போ சொல்கிறாரு, ஒருத்தன் பணம் கேட்டான், உதவி கேட்டான், நான் உனக்கு பெரிய தொகையை தூக்கி என் பொண்டாட்டி கையில் கொடுத்து தான் அவனுக்கு கொடுக்க சொன்னேன். அவன் கொண்டு கொடுத்துட்டு வந்தான் என் மனைவி. கொடுத்துட்டு வந்து கொஞ்ச நாளில் என் மனைவி வந்து உடம்பு சுகம் இல்லாமல் இறந்துட்டாங்க.
Muguel, je vais faire les courses. Ajoute mes céréales. Allez, bientôt.
Découvrez la reconnaissance de vos produits préférés en faisant vos courses à la voix avec Carrefour et l'assistant Google.
அவன் வட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தான். எங்கள் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் வச்சு நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இவன் வட்டி கொடுக்குறதையும் விட்டுட்டான். நானும் மறந்துட்டேன், ஏன்னா அந்த மனைவியை பார்க்குற அலைச்சலில் இந்த பணத்தை மறந்துட்டேன். மனைவி இறந்த பிற்பாடு உட்காந்து யோசித்தேன், என்னடா இவன் மாட்டியும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கலேன்னு. போய் பணத்தை கொடுப்பான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், யார் கொடுத்தாவோ அவங்கள அனுப்பு, நான் அவங்க கையிலேயே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். யார் போய் கொடுத்தா? மனைவி போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மனைவி தான் செத்து போயிட்டாங்களே. அவன் எவ்வளோ அறிவாக பேசுகிறானா, அவனுக்கு தலையில் நெருப்பு. இவர் என்ன சொல்கிறாரு, இவனை என்னை மன்னிக்க சொல்கிறியா? இவனுக்கு உதவி செய்ய போய் நான் வேதனையை அனுபவிக்கிறேன், இவனை நான் எப்படி மன்னிக்கிறது? எஸ் இட் இஸ் டிஃபிகல்ட். அதை விட ஒரு பெரிய, இந்த பணத்தை விட பெரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது. நீ எந்த எவ்வளோ காசு கொடுத்து ஆத்மாவை நீ காப்பாற்றிக்க முடியுமா? அப்போது நீங்கள் ஞானத்தோடு நினச்சிங்கன்னா ஓகே, அவன் செய்தது தவறு தான், அதை நம்ம நியாயப்படுத்தலை. அந்த தவறுக்கு அவன் தலையில் நெருப்பு, நம்ம வந்து அதை எடுக்க வேண்டாம், ஆண்டவட்டை விட்டுடுவோம். நாம் ஓகே டன், நீ உன் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்போமே. ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், முயற்சி தான். ஆண்டவர் நம்மளை முயற்சி செய்ய சொல்கிறார். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும், ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்று முக்கிய ஆமேன். சீராக்கிய ஞான நூல் குழந்தாய் 2:1 சொல்லது, குழந்தாய் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நீ ஏதாவது வேலை செய்யணும், நன்மை செய்யணும்னு வந்ததுன்னா சோதனை வந்துருச்சு. கிறிஸ்தவனாக வாழணும்னு நினச்சிட்டின்னா சோதனை வந்துருச்சு சொல்லக்கூடாது. சோதனைகளுக்கு நம்ம எதிர்கொள்ளத்தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. சீராக்கி ஞானம் 33:1 சொல்கிறது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது, அவர்களை அவர் சோதனையினின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். சோதனை வரும், ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார்? நீ அவருடைய வேலையை செய்துட்டு போகிறப்போ அவர் உன்னை சோதனைகளிலிருந்து தப்புவிப்பார், உன்னை விடுவிப்பார். சோதனை வந்தே தான் தீரும். இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வந்துச்சு. சோதனையே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. அரிசி, நல்ல அரிசி, நல்ல மாவு இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 புழு வைக்கத்தான் செய்யும். அதுதான் உண்மை. உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே சோதனை வருவது இயல்பு. அது பிசாசு செய்ய வேண்டிய வேலை, அவன் செய்வான் அவன் வேலையை. நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்குறாரு. மத்தேயு 26:41, உங்கள் மனம் ஆர்வமுடையது தான், ஆனால் உடல் வலுவற்றது, எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். ஜெபம், பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இவர் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறார். ஜெபத்தில் ஆரம்பித்து ஜெபத்தில் முடித்தாச்சு. ஜெபம் செய்யுங்க, பாருங்கள், இதில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கோடிட்டு முடிக்கிறோம். மன்னிப்பு கடைசி வார்த்தை சொல்லுது பாருங்கள். கடைசியாக அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிற போது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டோடு தான் முடிக்கிறாரு. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் மன்னி குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்டை மீண்டும் அவர் ஒரு அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கிறார். உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக வச்சு இந்த பகுதியை மத்தேயு நிறைவு செய்கிறார். அப்போ இந்த மன்னிக்கிற ஒரு நிலை ரொம்ப கஷ்டம், அதை நீ அழுத்தமாக ஆழமாக உணர்ந்து செஞ்சுடு அப்படின்னு அவர் நம்மளை எச்சரித்து இந்த பகுதியை முடிக்கிறார். இப்போ மன்னிப்பு தேவ பிள்ளைகளை ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு சாமியார் ஒரு ஊருக்கு பூச வைக்க போவாராம். அப்போ போகும்போது கையில் அவர் அந்த படகுல தான் போய் அந்த ஊரில் இறங்குவார். படகுல போய் அந்த தண்ணி சுற்றிலும் ஆறு, அப்போ அந்த படகுல போய் தான் இறங்கணும். இறங்கினோடனே அவர் என்ன செய்வாராம், கையில் ஒரு புல்லு கட்டு வச்சுருப்பாராம். அந்த புல்லு கட்டை என்ன செய்வாராம், அந்த ஊர் தலைவர்கிட்ட கொடுப்பார். அந்த ஊர் தலைவர் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பாஸ் பண்ணணும், அப்படியே மனைவி பிள்ளைகள் இப்படியா. இதில் யாருக்காவது மனத்தாங்கல் இருந்துச்சுன்னா அந்த புல்லு கட்டு பாஸ் ஆகாது. அடுத்தவங்களுக்கு அவங்க மனத்தாங்களை முடிச்சுக்கிட்டு தான் நல்லபடியாகி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவான பிறப்பு தான் அந்த புல்லு கட்டு பாஸ் பண்ணுவாங்க. அப்படியே பாஸ் பண்ணும்போது ஒரு முறை போய் அந்த குருவானவர் வெயிட் பண்ணுறாராம். ஒரு மாதமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஒரு வீட்டில் புல்லு கட்டு தங்கிருச்சு. அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை. அவங்க ரெண்டு பேரும் மனம் மாறி புல்லு கட்டை பாஸ் பண்ண உடனே தான் அவர் பூசையே வச்சாராம். ஒரு மாதமாக காத்திருந்தாராம் அந்த ஊர்லேயே. இந்த கதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த பலி மன்னிக்க முடியாத நிலையில் வர்றவங்களுக்கு நிர்மூலமாயிடுது. அது வந்து ஒரு பலன் கொடுக்காத ஒரு பலியாக போயிடுது. அப்போ மன்னிக்கிற மனசோட வர்றவங்களுக்கு தான் இந்த பலி உண்மையான பலி. ஏன்னா இயேசுசாமி நம்மளை மன்னிச்சு தான் இந்த பலியை ஒப்பு கொடுத்தார். மன்னிக்கிறதுக்காக தான் சிலுவையிலேயே மன்னிச்சு காட்டினாரே. அவ்வளவு வேதனைகளும் அதை விடவா நம்ம வேதனையை அனுபவிச்சிட போகிறோம். இழக்க போகிறது இந்த உலகத்தினுடைய பொருட்கள், உலகத்தினுடைய சொத்து, அதை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. ஆனால் நீ அந்த மன்னிப்பினால் நீ இழந்துட்டின்னா அதனால் உனக்கு கிடைக்க போகிற சொத்து இருக்குது பார்த்தீங்களா, கண்ணால் காண முடியாத ஒரு அபிஷேகம். இதோ அதுதான் அந்த எதிர்நோக்கி இருக்கிற ஆசீர்வாதம். அங்கே சேர்த்துருவ நீ சொத்து. அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அதனால் உலகத்தில் மன்னிக்க முடியாத மனுஷங்க சொத்து உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை சேர்த்து இந்த உலகத்தை ஆள நினைக்கிறவங்களெல்லாம் பார்த்து நீ ஏமாந்துடாத. பரலோத்து மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது நீங்கள் இதெல்லாம் உள்வாங்கி சொன்னீங்கன்னா இந்த ஜெபம் உண்மையான ஒரு விடுதலை ஜெபமாக உங்களுக்கு இருக்கும். அவர் ஃபாதர்னு நம்ம ஜெபிக்கிற இந்த பரலோத்து மந்திரம், இட் இஸ் நாட் அ சிம்பிள் ப்ரேயர், இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ப்ரேயர், இட் இஸ் அ ப்ரேயர் ஆஃப் டிமாண்ட். அது நம்மளை சவால் விடுகிற, நம்மளை ஒரு சவாலுக்கு அழைத்து செல்கிற ஒரு ஜெபம். ஆகவே இந்த சவாலை சந்திக்க தயாராக இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய அன்பான இரக்கத்திற்குள்ளே இருப்பாங்க. இந்த சவாலே வேண்டாம் ஆண்டவரை, எனக்கு ஒரு ஓரமாக இடம் கொடுங்க, நான் வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவர் வேறுடைய வேதனையை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால தான் ஆண்டவர் நம்மளை பலனுள்ள பிள்ளைகளாக ஆக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். எதுக்கு பலன், ஆண்டவருடைய இந்த சவாலை நம்ம எதிர்கொண்டு ஓட. இந்த உலகம் நமக்கு இந்த சவாலிலிருந்து நமக்கு ஒரு விளக்கு அளிக்கிறது. இங்கிட்டு வந்துரு, எல்லாம் கிடைக்கும் உனக்கு, நீ அதெல்லாம் வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம், பரலோத்து மந்திரம் வேண்டாம், இங்கிட்டு வா, எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஹியர். பிசாஸ் அப்படித்தான் அழைக்கிறான். ஜென்ம பாவம் என்பது அப்படித்தான் அது ஆதி ஆகமத்திலே தொடக்க நூலிலே ஆதாமியவாளை இழுத்தது. அவர்கள் இழந்து போனதை மீண்டும் நீ செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆவியானவர் நம் மீது பொழியப்படுகிறார். ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போய்விடக்கூடாது. விலகி போயிருந்தால் கவலைப்படாத. இன்று நீ ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நின்னுடு. நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக ஓடி வருவேன் என்று சொல்லு. ஆண்டவர் அவர் உன் கரத்தை பிடித்து உன்னை கூட்டிக் கொண்டு ஓடுவார். ஆமென்.